நீங்கள் SBS தமிழோடு இணைந்துள்ளீர்கள்.
நாட்டில் குடல் புற்றுநோய் அல்லது பவுல் கேன்சர் ஒரு வருடத்திற்கு 15,600 பேருக்கு வருவதாக ஆய்வு ஒன்று தெரிவிக்கின்றது. அவர்களில் 9% 50 வயதுக்கு உட்பட்டவர்கள். ஆஸ்திரேலியாவில் மார்பக புற்றுநோய், புரோஸ்டேட் புற்றுநோய் மற்றும் மெலனோமா ஆகியவற்றினால் இறப்பவர்களின் எண்ணிக்கையை விட குடல் புற்றுநோயினால் இறப்பவர்களின் எண்ணிக்கை அதிகமாகும். குடல் புற்றுநோயினால் வருடத்திற்கு சராசரியாக 5,300 பேர் உயிரிழக்கின்றனர். அடுத்ததாக, குடல் புற்றுநோய் தொடர்பில் சோதனைக்கு சென்று வந்தவரும் குடல் புற்றுநோயினால் பாதிக்கப்பட்ட தனது சகோதரனை பராமரித்து வருபவருமான உமா சுவாமி அவர்களை சந்தித்து உரையாடுகிறோம். வணக்கம் உமா சுவாமி.
வணக்கம்.
பவுல் கேன்சர் தொடர்பில் நீங்கள் ஸ்க்ரீனிங் சென்று வந்திருக்கின்றீர்கள். அது எதற்காக போனீர்கள் என்று சொல்லுங்களேன்.
லாஸ்ட் இயர் வந்து எங்க பிரதருக்கு பவுல் கேன்சர்னு டிடெக்ட் பண்ணாங்க. அவங்களுக்கு ஒரு நியர்லி 6-7 hours ஆப்ரேஷன் பண்ணி கன்கார்ட் ஹாஸ்பிட்டலில் அவங்களோட அந்த கேன்சர் எடுத்தாங்க. ரொம்பவே பெரிய கேன்சராக இருந்தது அவங்களோட பவலில். ஸோ டாக்டர் வந்து எங்கள்கிட்ட சொன்னாங்க, இந்த மாதிரி எல்லா சிப்ளிங்ஸ் அதாவது பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் எல்லாருமே உடனே லைக் ஆஸ் சூன் அஸ் பாசிபிள் நீங்கள் வந்து டெஸ்ட் பண்ணணும், இல்லைன்னா அது கொஞ்சம் சீரியஸ் ஆகிடும் அப்படின்னாங்க. ஸோ நாங்கள் 4 sisters அண்ட் 1 brother. ஸோ நாங்கள் 2 sisters இந்தியாவில் இருக்கிறாங்க, 2 sisters நாங்கள் இங்கே இருக்கிறோம். ஸோ எல்லா சிஸ்டர்ஸும் உடனே போய் என்னோட டெஸ்டிங்கும் பண்ணாங்க மைக்ரோஸ்கோப்பிக்காக. அப்புறம் இல்லை இன்னும் எல்லாம் சரியாக இருக்குன்னு எனக்கு கிளியர் ஆகிடுச்சு. பட் டாக்டர் சொல்லியிருக்காங்க every 5 years நீங்கள் வந்து ரெகுலராக டெஸ்ட் பண்ணணும்.
உங்களுடைய அந்த சகோதரனுக்கு இப்பொழுது அவருக்கு பவுல் கேன்சர் இருக்குது என்று கண்டுபிடித்தீர்கள்?
mid-2018 அவங்களுக்கு எப்போ லைக் லஞ்ச் டின்னர் எல்லாமே ரொம்ப குறைஞ்சு சாப்பிடுற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தது எங்க வீட்டில் எல்லாருக்கும்.
அவருக்கு எத்தனை வயது என்று சொல்லுங்களேன் முதலில்?
வயது வந்து அவருக்கு 65. ரொம்ப குறைஞ்சு சாப்பிடுற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தது. எல்லாருமே அப்சர்வ் பண்ணினோம், என்ன ஒண்ணுமே சாப்பிட மாட்டேங்க. பட் தென் அவங்க எவ்ரி டைம் ஹாஸ்பிட்டல் கீழே வந்து வயத்துக்கு அடி வயத்துல ரொம்ப வலிக்கிறது சாப்பிட்டு கொஞ்சம் சாப்பிட்ட உடனே அடி வயத்துல வலிக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது, என்னால சாப்பிட முடியறது இல்லைன்னு. ஸோ அது ஒரு 2-3 months அப்படியே சொல்லிட்டே இருந்தாங்க. பட் நாங்க எல்லாரும் இல்லை நீ போய் டெஸ்ட் பண்ணு ஏதான் டாக்டர்கிட்ட போய் காட்டி ஜிபிட்ட ரெஃபரன்ஸ் வாங்கிட்டு போய் என்ன பண்ணணுமோ டாக்டர்கிட்ட போய் கேளு அப்படின்னு. அப்போது ஒரு ஃபைனலி ஐ திங்க் எண்ட் ஆஃப் டிசம்பரில் அவங்களுக்கு ஃபுல்லாக டெஸ்ட் பண்ணதில் தே ஃபவுண்ட் அவுட் தட் கேன்சர் பவல் கேன்சர் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சாங்க. தென் உடனே தே வாண்டட் டு டூ தி ஆப்ரேஷன். ஸோ நெக்ஸ்ட் அவைலபிள் டேட்டில் அவங்களுக்கு கன்கார்ட் ஹாஸ்பிட்டலில் அப்பாயின்மெண்ட் கொடுத்து தே வென்ட் த்ரூ தி ஆப்ரேஷன் ப்ரொசீஜர். அது வந்து இட் டுக் நியர்லி 7 hours. வெரி லாங் ப்ரொசீஜர். ஆமாம், ரொம்ப அது அந்த ப்ரொசீஜர் முடிச்சதுக்கு அப்புறம் எங்க எல்லாருக்கும் என்ன தோணித்துனா ஒரு சின்ன டெஸ்ட் பவல் கேன்சருக்கு டெஸ்ட் பண்ணிட்டா அது வந்து சோ மச் மோர் சிம்பிள் தென் இந்த மாதிரி போய் ஒரு 7 hours அண்டர் ஜிஏ இருந்துட்டு லைக் யூனோ ஜென்ரல் அனஸ்தீசியால 7 hours யூ ஆர் டூயிங் அன் ஆப்ரேஷன். அது வந்து ரொம்ப டூ லாங் டு அண்ட் தென் யுவர் ஹெல்த் இஸ் சோ ஸ்பாயில்ட். அந்த ஆஸ்பெக்டில் பார்க்கறதே வி ஆல் தாட் தட் பவுல் கேன்சர் டெஸ்ட் பண்ணுறது தான் ஸோ மச் ஈஸியர்.
உங்களுடைய சகோதரன் இந்த அறுவை சிகிச்சைக்கு பின்னர் எவ்வாறு இப்போது இருக்கின்றார்?
இம்மிடியேட்டாக ஃபெப்ரவரியில் எங்கள் ஆப்ரேஷன் நடந்தது. அப்புறம் மார்ச் ஏப்ரல் மே இதிலெல்லாம் ஹி வாஸ் ஆல் ரைட், ஹி வாஸ் கெட்டிங் பெட்டர். திஸ் இஸ் 2019. ஓகே. அப்புறம் அவங்களுக்கு வந்து திருப்பி ஒரு ப்ரெஷர் இந்த இது இருந்தது, அதாவது ஹெர்னியா பக்கத்தில் வந்து இந்த ஆப்ரேஷன் செஞ்சால் அந்த ஹெர்னியாவை போய் அஃபெக்ட் பண்ணும், இட் ப்ரெஷரைஸ் த ஹெர்னியான்னு சொன்னாங்க. அதனால அதுக்கு ஏதோ ஒரு சின்ன ப்ரொசீஜர் பண்ண வேண்டியிருக்கிறோம் அப்படின்னு தே சம் கைண்ட் ஆஃப் அ காஜ் ஏதோ போடணும் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி செகண்ட் டைம் ஹி ஹேட் டு கோ ஃபார் இன்னொரு ஆப்ரேஷன் சிகிச்சைக்கு ஹேட் டு கோ. தட் வாஸ் இன் ஆகஸ்ட் செப்டம்பர் பட் லாஸ்ட் இயர். பட் அதுக்கப்புறம் ஹீ இஸ் பீன் குட். அதுக்கப்புறம் ஹி ஹஸ் ரீகெயின்ட் ஹிஸ் ஹெல்த்.
உங்களுடைய சகோதரனின் அந்த நோயினை சற்று முன்னதாக கண்டுபிடித்திருக்கலாம் என்று நம்புகிறீர்களா?
ஆமா, கட்டாயம் நம்புகிறேன். ஏன்னா அவங்களுக்கு வந்ததுனால நாங்க எல்லாரும் சீரியஸா போய் டெஸ்ட் பண்ணிட்டு ஓகே நெகட்டிவா இருக்கு அப்படின்னு எவ்ரிபடி இஸ் ஹாப்பி. பட் அவனுக்கும் வந்து மேபி 2 இயர்ஸ் பேக் ஒரு 1 இயர் பேக் இந்த ஸ்மால் டெஸ்ட் ஏதாவது பண்ணி ஒரு மாதிரி கண்டுபிடிச்சிருந்தான்னா மேபி ஒரு சின்ன பாலிப் அந்த மாதிரி தான் இருந்திருக்கும். இட் குடன்ட் ஹேவ் பீன் லைக் இவ்வளோ பெரிய ஆப்ரேஷன் பண்ற அளவுக்கு இட் குடன்ட் ஹேவ் கோன். ஆல் ஆஃப் அஸ் நவ் அது டெஃபினட்டா சொல்றோம், லைக் பவல் கேன்சர் டெஸ்ட் பண்றது வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட்.
நல்லது குமா, மிகவும் நன்றி. நீங்கள் உங்கள் சகோதரனை பார்த்துக் கொள்வதோடு மட்டுமல்லாமல் நீங்கள் அந்த பிங்க் சாரி அமைப்பிலும் அம்பாசிடராக இருக்கின்றீர்கள். நன்றி, வாழ்த்துக்கள்.
தேங்க்யூ வெரி மச்.
குடல் புற்றுநோய் தொடர்பில் மேலதிக விவரங்களை அறிந்து கொள்ளும் நோக்குடன் புற்றுநோய் தொடர்பிலான வைத்திய நிபுணர் டாக்டர் ஜெயமோகன் அவர்களை சந்தித்து உரையாடுகிறோம். வணக்கம் டாக்டர் ஜெயமோகன்.
வணக்கம்.
முதலில் வந்து டாக்டர் சொல்லுங்கள், இந்த குடல் புற்றுநோய் அல்லது பவுல் கேன்சர் என்றால் என்னவென்று?
உடல்ல எங்கேயும் புற்றுநோய் வர மாதிரி இந்த குடல்லையும் புற்றுநோய் வரலாம். அதாவது பெருங்குடல்ல ரெக்டல் கேன்சர்னு சொல்லுவார்கள் அல்லது பவுல் கேன்சர்னு சொல்லுவார்கள். அப்படி புற்றுநோய் அங்கேயும் வரக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன.
ஏர்லி சிம்டம்ஸ் அல்லது அந்த அறிகுறிகள் குடல் புற்றுநோய்க்கு அல்லது பவுல் கேன்சருக்கு என்னவென்று சொல்லுங்களேன்.
இந்த ஆல்டர்ட் பவல் ஹேபிட்ஸ் சொல்லுவார்கள். அதாவது வளமையாக இப்ப காலமேல ஆக்களுக்கு மலம் கழிக்கிற அந்த பழக்கம் இருக்கும். ஆனா இப்படி இந்த கேன்சர் வரும்பொழுது இந்த மாறி மாறி டயரியாவும் கன்ஸ்டிபேஷனும் குடல் கட்டி இருக்கிறது இப்ப இந்த தண்ணியாக போறது அப்படி இந்த மாறி மாறி பவல் ஹேபிட்ஸ் மாறலாம். மற்றது பிளீடிங், ஒரு ரெக்டல் பிளீடிங், ரத்தம் வர்றது ஒரு அதுவும் அடிக்கடி நடக்கக்கூடிய ஒரு விஷயம் பவல் கேன்சர் வந்தா. மற்றது இந்த கேன்சர் தொடர்ந்து பரவினா வெயிட் குறைகிறது, நிறை குறைகிறது, சாப்பாட்டில் பிடிப்பு இல்லாம போறது, அப்படிப்பட்ட வருத்தங்கள் வரலாம். மற்றது மலம் கழிக்கிட்ட ஒரு மலச்சிக்கல் மாதிரி ஒரு அப்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி வரலாம். ஆனால் கூடிய அளவில் இந்த பிளீடிங்கும் அந்த ஆல்டர்ட் பவல் ஹேபிட்ஸும் தான் இம்பார்ட்டன்ட்.
பாதுகாப்பு முறைகள், அதாவது இந்த நோய் வராமல் தடுப்பதற்கு அல்லது இந்த நோய் பாரதூரமாக செல்லாமல் காப்பதற்கு என்ன செய்ய வேண்டும்?
இல்லை, அது ரெண்டு மூன்று விஷயம் இருக்கு. ஒன்று, இந்த ஊர்ல எல்லாம் எங்களுக்கு அந்த ஸ்கிரீனிங் டெஸ்ட் வந்து இருக்குது. அதாவது நீங்க கவர்மெண்டே எங்களுக்கு 2 வருஷத்துக்கு ஒருக்கா அந்த அனுப்பி கொண்டிருப்பினம் ஃபீக்கல் ஓக்கல் பிளட், அந்த மலத்துல ரத்தம் பாரத கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு டெஸ்ட் உண்டு. அது எங்களுக்கு ஃப்ரீயா செய்யறது. ஆனா உண்மையில நீங்க எங்களுடைய ஸ்ரீலங்கன் இந்தியன் பாப்புலேஷன் எடுத்து பாத்தீங்கன்னா நாங்கள் அந்த டெஸ்டே நாங்கள் அனுப்புற டெஸ்டே திரும்பி அனுப்புறையில வெள்ள ஆஸ்திரேலியன்ஸோட பார்க்க குறைவு. அந்த அப்படிப்பட்ட ஏர்லியா கண்டுபிடிக்கக்கூடிய பல எங்களுக்கு அந்த டெஸ்ட்கள் இருக்க நாங்கள் அதை பாதிக்கக்கூடியதா இருக்க வேணும். அதுதான் முக்கியமான விஷயம் கண்டுபிடிக்கிறதுக்கு. மற்றது இப்ப சில இடங்கள்ல கொடுக்கான ஒரு குடும்பத்துல பலருக்கு ரெக்டல் கேன்சர் வந்தா இந்த குடும்பத்துல உள்ளவைக்கு வரக்கூடும். அப்ப அதை முதலே அறிஞ்சு ஏற்கனவே ஸ்கிரீனிங் டெஸ்ட் எல்லாம் செய்து வச்சுக்கொள்றது ஒரு நல்ல விஷயம்.
பொதுவாக பலர் கூறுவார்கள் இது வந்து வெள்ளை இனத்தவர்களுக்கு தான் அதிகம் வரும் என்றும், நம்மவர்களுக்கு அதிகம் இந்த குடல் புற்று நோய் வராதென்றும் சொல்கிறார்கள். அது பற்றி உங்கள் கருத்து என்ன டாக்டர்?
சரியான பிள்ளையான கருத்து என்னென்னா, மேலும் ஆங்கிலேயருக்கு இந்த ஆஸ்திரேலியன்ஸுக்கு கூட அது உண்மைதான். ஆனால் அது தாண்டி எங்களுக்கு வராம இருக்குமென்னு சொல்றது சரியான பிள்ளை. அதோட நாங்கள் வந்து எங்களோட பழக்க வழக்கத்திலேருந்து இங்கே வரைக்க மாறுறோம். தானே எங்களோட சாப்பாடுகள் பழக்க வழக்கங்கள் அது இந்த மாதிரி மாறிக்கொண்டு போறபடியே அந்த அந்த இன்சிடென்ட்ஸ் கூடிக்கொண்டுதான் போவோம். எங்களுடைய எங்களோட இல்லையென்று சொல்றது சரியான பிள்ளை, கலரக பிள்ளையா விளங்கிக் கொள்ளினோம்.
இந்த நோய் வந்து அதிகமாக ஆண்களுக்குத்தான் வரும், பெண்களுக்கு குறைவு இதன் ஆபத்து என்று கூறுகிறார்களே, அது பற்றி?
அதுவும் சரியான பிள்ளை. ஏனென்றால் ஆண்களையும் வரலாம், பெண்களையும் வரலாம். ஆண்கள கொஞ்சம் கூடவே வரக்கூடும், அதற்காண்டி பெண்கள வராமல் இருக்கிறேங்கிறது இல்லை, கட்டாயம் வரலாம்.
குடல் புற்றுநோய் வந்தால் அதை நாங்கள் எப்போது இது டெர்மினலியில் அல்லது இதனால் மரணம் சம்பவிக்கும் என்று தீர்மானிக்கலாம்?
முதலே நாங்கள் இதை கண்டுபிடிச்சோம்னா சத்திர சிகிச்சை, மற்றது ரேடியோ தெரப்பி, கதிர் இயக்கம், கீமோ தெரப்பி இதில் கொடுத்து நாங்கள் மாற்றலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா T1, T2 ஏர்லி ஸ்டேஜில் வர்றதில் 80% 70% ஆக்கில் நாங்கள் கியூர் பண்ணலாம், மருந்து முற்றிலுமாக மாற்றலாம். ஆனால் ஸ்டேஜ் கூடி அட்வான்ஸ் ஆன நிலையில் வரைக்கலாம் எங்களுக்கு அதை காப்பாற்ற முடியாத நிலைமை வருகிறது. அதனால தான் இந்த ஏர்லியாக உள்ள ஸ்டேஜ் நாங்கள் கண்டுபிடிக்கக்கூடியதே இருக்கணும். முக்கியமான ஒரு இது சொல்ல வேண்டிய விஷயம், ஒரு ரத்தம் குதத்தால ரெக்டல் பிளீடிங் இருந்தோடனே உடனே நாங்கள் அது மூலவியாதி என்று நினைக்கிறது, ஹெமரோய்டு என்று நினைக்கிறது. அது இப்ப எந்த ஒருத்தரும் அதை கொண்டு போய் ஜிபிட்ட காட்டுற இல்லை, ஏனென்றால் அது ஹெமரோய்ட் தானே, அது மூலவியாதி பைல்ஸ் பைல்ஸ் என்று சொல்லுவார்கள், அந்த பைல்ஸ் என்று சொல்லி அதை காட்டாம விட்டுடுவேன். அப்ப அப்படி செய்யக்கதான் அந்த பிரச்சனை கூடிக்கொண்டு போகும். ஏன்னா பைல்ஸோடு இருக்கிறதுலயே ரெக்டோ கேன்சர் இருக்கலாம், அது சரியான முக்கியமான விஷயம். அப்ப அதை காட்டுறது சரியான இப்போ உடனே ஜிபிட்ட காட்டி உடனே இப்போ சர்ஜன்கிட்ட போய் கோலனோஸ்கோபி அப்படி போய் டெஸ்ட் எல்லாம் செய்ய வேணும். ஃபைல்ஸ் வந்து வச்சுக்கொண்டு இருக்கக்கூடாது. எங்கட ஸ்ரீலங்கன்ஸ்லயோ இந்தியன்ஸ்லயோ அதுதான் ஒரு பெரிய பிரச்சனை. அந்த ரத்தம் வந்தோட மூலவியாதி ஹெமரோய்ட் ஃபைல்ஸ் வந்து அதை காட்டாம விட்டுறது.
மிகவும் நன்றி டாக்டர், உங்களுடைய நேரத்துக்கு எஸ்பிஎஸ் தமிழ் ஒலிபரப்பின் மனமார்ந்த நன்றிகள்.
நன்றி.
குடல் புற்றுநோய் பற்றிய மேலதிக விவரங்களை பெறுவதற்கு பவுல் கேன்சர் ஆஸ்திரேலியா இணையத்தை சென்று பாருங்கள், அல்லது உங்கள் குடும்ப வைத்தியரை அணுகுங்கள்.
விருப்பம், பகிர்வு, கருத்து பதிவு, லைக், ஷேர், காமெண்ட். எஸ்பிஎஸ் தமிழின் ஃபேஸ்புக்.